الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا نحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر واقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله فعسى اولئك ان يكونوا من المعتدين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الا كلكم راع الا كلكم مسؤول عن رعيته او كما قال صلى الله عليه وسلم وصدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கடமையும் ஸலாம் என்னும் ஏற்றமும் முக்கிய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் இஜ்ஜத் அல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும், முதலாவதாக அடியேனையும் அப்பால் உங்களையும் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைக்குமாக்கும். கணியத்துக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வஸ்துக்களை பல இடங்களை மனிதர்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடமாக, அல்லாஹுடைய ரஹ்மத் அதிகமாக இறங்கக்கூடிய ஒரு இடமாக, அல்லாஹுடைய மஹபத் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபியவங்களும் ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு ஊர்ல முழு உலகத்திலேயும் விருப்பமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த ஊர்ல உலகத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் தான் என்பதாக நபியவங்க ஹதீஸின் மூலம் தெளிவாக சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் தான் மஸ்ஜித். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் தான் மஸ்ஜித். அல்லாஹ் மஹப்பத் வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் மஸ்ஜித். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில உலமாக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்படுவது, அல்லாஹ் உலகத்துல மனிதனை படைச்சதுக்கு பின்னால முதல் முதலாக ஏற்படுத்தின ஒரு வஸ்து ஒரு இடம் தான் கஅபா என்பதாக சில உலமாக்கள் சொல்றாங்க. அதே போல நபியவங்க மக்காலேந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. மக்காலேந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்யற முழுமையான நோக்கம் தெரியும் தப்புவா, மக்களுக்கு மத்தியில தீனை எட்டி வைக்கணும், மக்களுக்கு மத்தியில மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் உண்மையான நீயம். கணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, நபியவங்க நாடியுமே தெரிவித்தா அவங்க தங்குறதுக்காக வேண்டி, அவங்களுடைய வேலையை செய்யறதுக்காக வேண்டி, அவங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஒரு வீடு ஏற்படுத்தி கொண்டீங்க. ஆனா தெளிவாகவே சொல்லப்படுவது, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், நபியவங்க மக்கால இந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால முதலாவதாக செஞ்ச விஷயம் மஸ்ஜிதுல் குபாவுடைய முதல் கல்ல நடுறாங்க, மஸ்ஜித் ஒன்றை ஏற்படுத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உம்மத்திக்கே மஸ்ஜித் அடிப்படையாக வச்சுதான் ஹிதாயத் கிடைக்கும்.
எந்த ஊர்ல செழிப்பாக மஸ்ஜிதுகள் இயங்குதோ, எந்த ஊர்ல மஸ்ஜிதுகள் வளமாக இயக்குதோ, நான் செல்லல மஸ்ஜிதுக்கு டெக்கரேட் பண்ண சொல்லி, நான் செல்ல வாரது கண்ணியத்துக்கு ஒரு விவாதத்தின் மூலமா செழிப்பாகுது எந்த மஸ்ஜிதோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அந்த மஸ்ஜிதுகளின் மூலமா அல்லாவுடைய உதவி எடுக்கு. அந்த மஸ்ஜிதுகள் மூலியமா அல்லாஹுக்கு சுபஹான வந்த அந்த ஊருக்கு முழு உலகத்துக்கும் ஹிதாயத் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நபி அவங்க ஹதீஸ்ல தெளிவாகவே சொன்னாங்க, மஸ்ஜிதுகளோட யாரு தொடர்பு வைப்பாங்களோ அது அல்லாஹுக்காக வேண்டி, லில்லாஹி பில்லாஹி அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான், வேற யாருக்காக வேண்டியும் அல்ல, இக்லாஸ் ரப்புக்காக வேண்டி. எங்களைய தொழுகையாளி என்றோனும், நாங்க மஸ்ஜிதோடே தொடர்பான ஒரு மனுஷன் என்று சொல்லி மக்கள் எங்களைய சொல்லணும், இல்ல இல்ல, பேர் புகழுக்காக வேண்டி செய்யற விடயம் ஒன்றல்ல. தெளிவாகவே ஹதீஸ் செல்லுது, மன் பனால் இல்லாஹி பைத்தன் மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் ஃபலல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யாரு உண்மையான உள தூய்மையோட அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் மஸ்ஜித் உண்ட கட்டுவாங்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி ஒரு வீட்டு கட்டுறான் என்பதாக ஹதீஸ் நபி அவர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பரால், இந்த காலத்தை பொறுத்த மட்டும் தனியா ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த செலவுல தன்னுடைய சொந்த வருமானத்துல மஸ்ஜித் உண்ட கெட்டுறது என்பது லேசான விடயம் அல்ல. நான் யோசிக்கையிலும் எப்படி அந்த ஒரு மஸ்ஜித நான் தனியா கெட்டுறது, அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்துல ஒரு வீடு எப்படி எடுக்கிறது, நபி அவங்க அதுக்கும் சென்றாங்க தெளிவா, அதுக்கு உங்களுக்கு வசதி இல்ல, ஒரு மஸ்ஜித கெட்டுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இல்லையா, தெளிவாகவே சென்றாங்க. மன் தனா யார அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பறவை முட்டேற்றத்துக்காக வேண்டி தோண்டக்கூடிய அளவு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ, பனந்தாஹு வைத்தன் சொல்லி அவங்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல அல்லா வீடியோ கேட்டுறாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, ஒரு பறவை முட்டேற்றத்துக்கு எவ்வளவு இடம் போகும், ஒரு கிலோமீட்டர் இடமாகும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, ஒருத்தர் வந்து கொடுக்கிறார் உதாரணத்துக்கு, கடவுள் உண்ட செங்கல் உண்ட கொண்டு வந்து கொடுக்கிறார், இவ்வளவு தான் என கேளும் மஸ்ஜிதுக்கு செய்ய. அல்லாஹ் சொல்றான் தெளிவா, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக வேண்டி சொர்க்கத்துல ஒரு உண்டு அல்லாஹ் கேட்டான். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, செலவங்களுக்கு எதுவும் வசதி இல்ல, அதுல செங்கல் வேங்கி கொடுக்கிற அளவுக்கு கூட எனக்கு வீட்டுல வசதி இல்ல, செங்கல் வேங்கி கொடுக்கிற அளவுக்கு கூட எனக்கு இந்த வசதி இல்ல, அதுல என்ன செய்ய. அதுக்கும் நபியாவாதி சொன்னாங்க, மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய குப்பைகளை, மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய தூசிகளை யார துப்புரவு செய்வாங்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவங்களுக்காக வேண்டியும் சொர்க்கத்துல அல்லாஹ் வீடுட கேட்டான். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவரே, மஸ்ஜிதுல இருக்கக்கூடிய தூசிகளை கழிவுகளை யாருக்கெல்லாம் சுத்தம் செய்யலாம், எல்லாத்துக்கும் செய்ய முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, அதுதான் நல்லா தெளிவாகவே செல்றார், மஸ்ஜிதுகளோட இந்த அளவுக்கும் யாரு தொடர்பு வைப்பாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்களுக்காக வேண்டிய ஒரு வீட்டை கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவரை, நான் இப்ப சென்ற விடயம் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நடக்கும். ஊருடைய பெருமைக்கு வீட்டுடைய பெருமைக்கு எங்கள் அந்தஸ்து கூட ஒன்றும் இல்லை இல்ல, நடக்க வேண்டிய விடயம் முழுக்க முழுக்க உள தூய்மையுடைய இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, யாரு இஹ்லாஸ் இல்லாம அல்லாஹுக்காக வேண்டி இல்லாம வேற வேற உலக சேவைகளுக்காக வேண்டி யாரு மஸ்ஜிதுகளோட தொடர்பு வைப்பாங்களோ, சூரத்து தௌபால ஒரு சம்பவத்தை அல்லாஹ் கொண்டு வாரான். நபி அவர்களுடைய காலத்துல மதீனால ஈர்க்கக்கூடிய மக்கால ஈர்க்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் முஸ்லிம்கள் தான், பேர்ல முஸ்லிம்கள் ஆனா உள்ளத்துல நிக்காவுடைய தன்மையும் முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகத்தனம் உள்ளத்திலையும். இந்த முனாஃபிக்கீன்கள் அவங்களுடைய சொந்த செலவுல ஒரு மஸ்ஜிதை கெட்டாங்க, கெட்டிட்டு வந்து நபி அவங்ககிட்ட செல்றாங்க, யார சூழல்லா நாங்க என சொந்த செலவுல ஒரு மஸ்ஜிதை வந்து கெட்டிக்கிறோம், ஓபனிங் செரமனிக்கு நீங்க தான் வரணும், யார சூழல்லா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முனாஃபிக்கீன்கள் வந்து கூப்பிட்டாங்க, ஒன்றும் சொல்லி கொள்ளையிலா போகாம இந்த சொல்லி சொன்னா அந்நிய மக்கள் கதை சொல்லுவாங்க, என்று முஸ்லிம்களுடைய பள்ளிய முஸ்லிமே திறந்து வைக்கலான்றாரா, நபியவங்க திறந்து வைக்கிறாங்க இல்லையா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இக்கட்டான ஒரு நிலைமை, முனாஃபிக்கீன்கள் வந்து கூப்பிடுறாங்க, யார் சொல்ல நீங்க தான் ஓபனிங் செரமனி பள்ளி ஓபன் பண்ணி வைக்கணும், நபியவன் சொல்றாங்க ஒரு பிரயாணம் உண்டிங்க அதை முடிச்சிட்டு வந்து இன்ஷால்லாஹ் சேர்ந்து கொள்றேன், பிரயாணம் போயிட்டு வாராங்க இன்னும் பள்ளி ஓபன் ஆகல, வந்து கூப்பிடறாங்க யார சூழந்தா வந்து ஓபன் செஞ்சுதான் யார சூழல பள்ளிய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நீயத்தில் அவங்களுக்கு கூப்பிடுறாங்க நபி அவங்கள, தெளிவாகவே குர்ஆன் பேசுது. சூரத்து தௌபால உலமாக்கள் கிட்ட கேளுங்க, வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளுங்க. சூரத்து தௌபால அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், நீங்க இக்கட்டான நிலைமையில இருக்கிறீங்கன்னு விளங்குது, அந்த முனாஃபிக்கீன்களுடைய பள்ளியை எதுக்கு தரமட்டமாக்குங்க யா ரசூலல்லாஹ். உள்ளத்துல கண்ணியத்துக்குரியவளை அல்லாஹுக்காக வேண்டி என்று நீயத் இல்லையா? குர்ஆன் பேசுது, இடிச்சு தரமட்டமாக்கி போட்டுடுங்க யா ரசூலல்லாஹ். சூரத்து தௌபால அல்லாஹ் இந்த சம்பவத்தை கொண்டு வரா. தற்காலத்துடைய உலமாக்கள் பேசுறத நான் கேட்டுகிறேன் கண்ணியத்துக்குரியவளே. இப்ப அந்த பள்ளியின் முனாஃபிக்கீன்கள் கட்டின பள்ளி தற்காலத்தில் ஒரு குப்பை கிடங்காக மாறி என்பதாக உலமாக்கள் சொல்றான். அல்ல என்ன காட்டுறான் தெரியுமா? உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லையா? அல்லாஹுக்காக ஒரு விஷயம் மஸ்ஜிதுல நடக்கலையா? அந்த இடத்துல குப்பை கிடங்க மாத்துவோம் என்பதாக அல்லா காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பராலே நான் பேசவார இப்பதான் நான் மெயினான பிரதான தலையங்கத்து உலவாக நான் மஸ்ஜிதுகளுடைய சிறப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்படிப்படிதான் இப்படிப்படிதான் அல்லாஹுக்காக வேண்டி செய்யணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, உங்களுடைய மஸ்ஜிதுல மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தெரிவி கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நினைத்தாலே முதலாவது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்றா என்ன? மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்ற தலைப்புக்கு கீழாக நாலு தலைப்பு பேசலும் இந்த கிம்பர்ல நாளையும் விரிவாக பேச முடியாது. நான் இன்ஷால தொட்டு காட்டுற நிச்சால என்னென்ன தலைப்புகள் பேச முடியும். அதுல முதலாவது தலைப்பு கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நினைத்தாலே மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குள்ள நிர்வாகம் செய்யறதுக்கு யாரு தகுதியானவங்க, அவளுக்கு என்ன ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணுமோ அவளுக்கு. தெளிவாகவே ஹதீஸும் செல்லுது, உலமாக்களுடைய கருத்து குர்ஆனும் பேசுது, என்னென்ன தகமைகள் அவளுக்கு இருக்கணும் நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கு. ரெண்டாவது விஷயம் கண்ணியத்துக்குரியவளை தலையங்கம் அந்த நிர்வாகத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் தெரிவு செஞ்சு வந்துட்டா அந்த நிர்வாகம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன, மஸ்ஜிதுக்காகவே அவளுடைய பொறுப்புகள் கொடுக்கப்படும். அந்த பொறுப்புகள் என்னென்ன, மெயின் பொறுப்பு மஸ்ஜித் நிர்வாகத்துக்குள்ள வந்தா என்னென்ன பொறுப்புகள் அவங்களுக்கு மெயினானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பராலே, அதுக்கு பின்னால மூணாவது பங்களிப்பு தான் பொதுமக்களுடைய பங்களிப்பு அந்த நிர்வாகத்துக்கு. மூணாவது தலைப்பு பொதுமக்கள் என்ற ரீதியில எங்கட பங்களிப்பு எந்த அமைப்புல நிர்வாகத்துல இருக்கும். நாலாவது தலைங்கம் கண்ணியத்துக்குரியவங்களே, நிர்வாகத்துக்கு வந்தவங்க யார் அந்த நிர்வாகத்தை தெரிய செய்யறாங்களோ அல்லாஹ் கியாமத்துல என்ன கண்ணியங்களை கொடுப்பான், அதே போல உலகத்துல என்ன கண்ணியத்தை கொடுப்பான். யாரு சரியா செய்யலையோ அந்த நிர்வாகத்தை பெறச்சி போட்டுட்டாங்களோ அல்லாஹ் என்ன அதாப கொடுப்பான் என்பதாக ஒரு தலையம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, இதுல முதலாவது தலைங்களை பத்தி நாங்க பார்ப்போம். யார் நிர்வாகத்துள்ளது வாரத்துக்கு தகுது? கண்ணியத்துக்குரியவங்களே, உலமாக்கள் தெளிவாகவே செல்றாங்க, அஞ்சு நபர்களை பத்தி செல்றாங்க. அஞ்சு நபர்கள் தெளிவாக செல்லும். இந்த அஞ்சு நபர்கள் நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதியானவங்க அஞ்சு நபர்கள். இதுல முதலாவது தான் பள்ளியுடைய காணி. இந்த பள்ளியுடைய காணிக்கு எந்த இடம், இந்த இடத்தை அவர் பள்ளிக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி வகுப்பு செஞ்சு தந்தார் நிர்வாகத்துக்குள்ள ஈக்க முடியும். ரெண்டாவது, நான் வந்து என்ன தகமைகளை பேச வரல, நான் தகமைகளை இன்ஷால்லா பின்னுக்கு சுட்டி காட்டுவன். என்னென்ன ஈக்கணும், அவர் வகுப்பு செஞ்சவராயிருந்தாலும் அவர் எப்படியானவராயிக்கணும் என்று நான் சுட்டி காட்டுறேன். நான் பேசுறது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது நான் சொல்றேன், வகுப்பு செஞ்சவங்க பள்ளியில நிர்வாகத்துல ஈக்க அனுமதி. ரெண்டாவது, அப்படி வகுப்பு செஞ்சவருக்கு நிர்வாகத்துல அனுமதி கேளா, அவருக்கு விருப்பம் இல்ல, அப்படி இல்லைண்டா ஒத்தர் அவர் சாட்டாரு இவரை நிர்வாகத்துக்குள்ள வச்சுக்கொள்ளும், இவர் தகுதியானவர், அவர் நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதி. அந்த ரெண்டு பேரும் இல்லையா? மூணாவது, இஸ்லாமிக் கவர்னர் என்ற ரீதியில இஸ்லாமிய ஆட்சி ஈசா, இஸ்லாமிய கவர்னர், இஸ்லாமிய ஹலீஃபா ஒத்தர் ஊர்ல இருந்தா அவரை நியமிக்கலாம் நிர்வாகத்துக்குள்ள, அப்படி அவரும் இல்லையா காதி கோட்ல ஈக்கக்கூடிய காதி நீதிபதியை நியமிக்கலாம். காவியார் எல்லாம் சும்மா கொடுக்கறல்ல, காவியாருக்கு பல தகமைகள் ஸ்கில்ஸ வச்சுதான் காவியார் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுக்கற, சும்மா கொடுக்கறல்ல, அவர் நிர்வாகத்துக்குள்ள வரலாம். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த நாலு நபர்களும் இல்லாத பட்சத்துலதான் அஞ்சாவதா பொதுமக்களால எங்களோடின் மூலமா தெரிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் நிர்வாகத்துக்குள்ள வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, இப்ப நான் நாலு விஷயங்கள் சென்ற அதிகமான பள்ளிகள்ல இந்த நாலு விடயங்களும் எடுக்கப்படுறல்ல, ஐந்தாவது விடயம் மாத்திரம் எடுக்கப்படுவது. நிர்வாகத்துக்குள்ள வாரவங்க மக்களால தெரிவு செய்யப்படுறவங்க மாத்திரம்தான். இந்த மக்களால தெரிவு செய்யப்பட்டு ஒருத்தர் வாராரா கண்ணியத்துக்குரியவளே, அவங்களுக்கு என்னென்ன தகமைகள் நிர்வாகத்துக்குள்ள வாரத்தை ஈக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாம அஸ்ஸலாஹ் வ ஆதா அஸ்ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ் நிர்வாகத்துக்குள் ஒருத்தர் வந்துட்டாரா, முதலாவது அவர் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதரான்னு பாருங்க அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது கட்டம் வ அகாம அஸ்ஸலாஹ், தொழுகையுடைய விடயங்கள் அவர் எவ்வளவு பேணுதல் என்பதாக பாருங்க. கண்ணியத்துக்குரிய அவளை நிர்வாகத்துல இன்னவங்களும் தான், நிர்வாகம் செய்ய போறவங்களும் தான், என்னையோட யாரும் கோவிக்கவான ஆலிம் என்ற அடிப்படையில நான் கக்க செல்லிதான் ஆகும். இல்லாட்டி நான் செய்யாமத்துல ஜவாபுதாரி ஆக வேண்டிய நிலைமை எனக்கு வந்துடும். அதனால கண்ணியத்துக்குரிய அவளே, வருஷத்துக்கு ஒருக்க பள்ளி உச்சாராண்டு பாக்குறவங்க நிர்வாகத்துக்கு தகுதி அல்ல. இல்லாட்டி அஞ்சு நேரம் பள்ளி தொழுகே இல்ல வாரது பெருநாளைக்கு, அப்படி இல்ல நோன்புக்கு, அப்படி இல்லாத அவருக்கு வேலை எல்லாம் முடிச்சு டைம் கிடைக்கிற நேரம், இவர் நிர்வாகத்துக்கு தகுதியான ஒரு மனிதன் அல்ல. ஐந்து நேரம் தொழுகைகளுக்கு வர முடியாது, ஆக குறைஞ்சது ரெண்டு நேரம் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு சமூகம் தரக்கூடிய ஒரு மனிதனாக அவர் ஈர்க்கும். உலமாக்களுடைய கருத்து, பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து. இரண்டாவது ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், சில நேரம் பள்ளி டெஸ்ட் போர்டுல தெரிவு செய்யறது ஆக தனவந்தர்களை தெரிவு செய்வாங்க, பணக்கார மனிதர்களை தெரிவு செய்வாங்க. இவங்க எப்படியானவங்க என்று சொல்லிட்டுன்னா, ஜகாத் கொடுக்காம ஒழிச்சு வைக்கிற மக்கள் அல்ல. அதத்தான் சொல்றான், அகாம சலா ஒழுங்கா மட்டும் போதா, ஜகா ஜகாத்த டைமுக்கு கொடுக்கிற ஒரு மனிதனை நிர்வாகத்துக்குள்ள தெரிவு செய்யும். நிர்வாகத்துக்குள்ள ஜகாத் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனா வரீங்கோனும், மக்களுடைய சொத்தை பதிக்கிற ஒரு மனிதனா இருக்க கூடாது, மக்களோடு அடிக்கிற மனிதனா இருக்கப்படாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது அல்லாஹ் சொல்ற விஷயம் தான், வலம் யஷ இல்லல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு பயந்துதான் நிர்வாகம் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயம் அல்ல. அவர் ஊருக்குள்ள நல்ல ஆளிக்கு அவர் பெரிய தண்டியன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, பயப்படுவோம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான், அவர் தான் நிர்வாகத்துக்கு தகுதி. இது அல்லாஹ்வுடைய நிபந்தனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இப்படி யார் நிர்வாகம் செய்யறாங்களோ கண்ணியத்துக்குரியவர்களை தெளிவா ஒண்ண கேட்டுக்கொள்ளுமோ, பேர் புகழுக்காக வேண்டி மட்டும் நிர்வாகத்துக்கு வந்துடுவான். சிலவங்களுக்கு எப்படி என்று சொல்லி சொன்ன, நாங்க ஒரு கடையை ரன் பண்றோம், அப்படி இல்ல ஒரு கம்பெனியில நாங்க ஒரு எம்பி ஆயிக்கிறோம், இப்படி செல்றதை விட பள்ளி போர்டுல டெஸ்டி ஆயிக்கிறோம் என்று செல்றதுல பெருமை கூட. டெஸ்டி ஆயிக்கிறோம், நாங்க நிர்வாகம் செய்யறோம், நாங்க போர்டுக்குள்ள ஈக்கிறோம், இப்படி செல்றதுல பெருமை கூட. தெளிவாகவே சொல்லப்படுவது, யார் பேர் புகழுக்காக வேண்டிய நிர்வாகத்துக்குள்ள வாரானோ, அப்பராத்துக்கு முன்னால அல்ல அவனை கேவலமாக்கித்தான் மௌத்தாக்குவான். அக்கராத்துக்கு முன்னால கேவலமாக்குவான். நாங்க மாஷால் அஞ்சு வருஷமா நிர்வாகம், பத்து வருஷமா நிர்வாகம், பதினஞ்சு வருஷமா நிர்வாகம், ஆனா கலட்டினது ஒன்று நல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரன் நண்பராலே, பேர் புகழுக்காக நிர்வாகம் செய்யறல்ல. நிர்வாகம் என்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான். உமர் இப்னு அப்துல் அசீசுடைய காலத்தை எடுத்து பாருங்க, பதினஞ்சு வருஷம் நிர்வாகம் செய்யல, ரெண்டரை வருஷம் நிர்வாகம், ரெண்டரை வருஷம் நிர்வாகம், முழு உலகத்தை மாத்தினாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ். நிர்வாகத்துல இருந்து பத்து வருஷம் நீந்துதான் நிர்வாகத்தை மாத்தணும் என்ற தேவை இல்ல. கண்ணியத்துக்குரியவளே, ஒரு வருஷம் செஞ்சாலும் நாங்க கபருக்கு போனதுக்கு பின்னால கூட எங்க பெயர் செல்ற அளவுக்கு நிர்வாகம் செஞ்சுக்கோ, அதுதான் சரியான நிர்வாகம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, எனவே விரும்பி எடுக்காத மனிதன், சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்கள நாங்க நிர்வாகத்துக்கு தெரிவு செய்வோம், இவரை போட்டா நல்ல இந்த ஹாஜியார் மாஷால்ல நல்லா செய்வாரு, இப்படி ஒத்தர தெரிவு செய்ய அவர் செய்தார், இல்ல இல்ல நான் இதுக்கு தகுதி இல்ல, இப்படி பின்னுக்கு விலகி போறாரு. ஹதீஸுடைய தெளிவான கருத்து, யாரு விரும்பாம நிர்வாகத்துக்குள்ள வாராங்களோ, யாரு விரும்பாம ஒரு பதவி எடுத்துக்கொள்றாங்களோ, அவங்களுக்கு ரெண்டு மலக்குமார்களுடைய துணைக்கு என்பதாக சொல்லப்படுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நிர்வாகம் என்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம், ஊருக்காக வேண்டி, வீட்டுக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி அல்ல. அது கடுத்த விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, நிர்வாகத்துக்குள்ள வார மனிதனுக்கு ஏழு ஸ்கில்ஸ பாருங்க, ஏழு விடயங்கள் அந்த மனிதன் கிட்ட தகுதியா இருக்கான்னு சொல்லி பாருங்க. அந்த ஏழு விடயம் அவருக்கு செய்தா நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யும், அப்ப நிர்வாகத்துக்கு தகுதி. அதுல முதலாவது விடயம் தான் கண்ணியத்துக்குரியவளே, புத்தி சுயாதீனம் உள்ளோம், தோதனோட கொண்டு நிர்வாகம் செய்யறல்ல, ஐக்கியக்காரனோட நிர்வாகம் செய்யலா, புத்தி குறைபாடு உள்ளவனோட நிர்வாகத்துக்கு போடலுமா, ஏலா அவனை நல்லா டெஸ்ட் பண்ணணும், இவன் புத்தி சுயாதீனம் உள்ளோத்தனா, அவனுடைய முடிவுகள் அவனே எடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அவனுக்கு ஈக்கா. தகுதியான ஒரு மனிதனா இந்த விடயத்தை பார்க்கணும் அந்த மனிதன் கிட்ட. ஐக்கியக்காரர்களை கொண்டு வந்து நிர்வாகம் செய்யக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, எனவே முதலாவது விடயம் தான் கண்ணியத்துக்குரியவர்களே புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு மனிதனா என்பதாக பார்ப்போம். இரண்டாவது விடயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, வக்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பள்ளியுடைய ஹக்கென்று சொல்லி வந்தாலே வக்ஃபுடைய பிக்குடைய பாடத்துல வக்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த பாடத்துக்குள்ள வரும். இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட விடயங்களை படிச்ச ஒரு மனிதனாக இருக்கணும். நான் ஆலிமாக இருக்கணும் என்று சொல்ல வரல. அவர் ஒரு முக்தியாக தான் இருக்கணும் நிர்வாகம் இல்லை இல்லை அப்படி தேவையில்ல. கண்ணியத்துக்குரிய ஆக குறைஞ்சது வக்ஃபுடைய சட்ட திட்டங்களை ஒரு ஆலிங்கிட்ட கால் மடித்து படித்த ஒரு மனிதனாக இருக்கிறது கட்டாயம். மூணாவது விஷயம் கண்ணியத்துக்குரியவளே, தன்னுடைய இல்மை கொண்டு அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். உதாரணம், சுபோ தொழாம தூங்குறது பாவம் என்பதாக தெரியும். சுபோ தொழாம படுக்கிறது முனாபிக்குடைய தன்மை என்பதாக தெரியும். தெரிஞ்சு தெரிஞ்சு படுத்தா கண்ணியத்துக்குரியவளே இவனை கொண்டு வந்து நிர்வாகத்துக்கு போட இயலுமா? அடே, சுபோ தொழாம படுக்கிறது முனாபிக்குடைய தன்மை என்பதாக தெரியும் இல்மிக்கு தான். ஆனா அந்த சுபோ தொழுகிறதுக்கு இவனுக்கு அமல் இல்லை வாழ்க்கையில. இவனை கொண்டு வந்து நிர்வாகத்துக்கு போட்டா நல்லா இருக்குமா? சுபோ தொழுகிற மக்களே இல்லாமல் அசி போட்டுருவான். அதனால மூணாவது பார்க்கணும், இல்மீதா மட்டும் போதா? மசாலா மார்க்க விஷயம் நல்லா பேசுறாரு. மார்க்க விஷயம் நல்லா இருக்கிறான், நல்லா பாக்குறான், கியாமத்தீக்கு நல்லா பேசுறாரு. வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க, அவரு நல்ல மனுஷன் பாருங்க, பள்ளியோட தொடர்பான்னு பாருங்க. அப்படியாப்பட்ட மனிதனை கொண்டு வந்து நிர்வாகத்துல வைங்க. நாலாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே, அமானிதங்களை பேணுபவராய் போகணும். அது மக்களுடைய சொத்துல ஒரு சதமாக இருந்தாலும் செல்றேன்னு யாரும் கோவிக்கவானம். ரமலானுடைய காலம் வந்துச்சு, ரமலானுடைய காலம் வந்துட்டா இங்க எப்படியோ எனக்கு தெரியாது. நான் கொழும்பு பகுதி அல்ல சொல்றேன், என்னுடைய ஏரியாக்கள்ல நான் சொல்றேன், கொழும்பு பகுதி அல்ல. அதிகமா பள்ளியோட பெட்டி கூடுறேன், கார்ட்போர்ட் பெட்டி, இரும்பு பெட்டி கூடுறேன். என்னதுக்கு? போட்டிக்கு மதுரை எப்படி பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்காக வேண்டி, பள்ளியில வேலை செய்யக்கூடிய அதரமாருக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ, அந்த பெட்டியில 5 லட்சம் சேர்ந்தாலும் பக்கம் ஊழியர்களுக்காக வேண்டி எடுத்தா வைத்து சேரணும். பள்ளியில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான். அதை எடுத்துக்கொண்டு பள்ளியை டெவலப் பண்றது சுத்தஹராம், சுத்தஹராம். அமானிதம் என்ற ரீதியில பெட்டியில தள்ளி சேர்த்துமா ஹதரத்துக்கு, அது அவருக்கு தான் அமானிதம் என்ற ரீதியில. நாங்க அதை பேணணும். இப்படி பேணக்கூடிய ஒரு மனிதனை நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வருவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அஞ்சாவது செல்லக்கூடிய விஷயம், மக்களுடைய பணம் வீணாகிற அமைப்புல அவருக்கு எந்த விதமான ஹராமும் வைக்க கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ரேஸ் புக்கிக்கு அடிக்கடி போற ஒருத்தரா இருக்கலாம், லாட்டரி டிக்கெட் லொட்டர் சம்பத்தை சம்பத்தை விற்கிறாங்க, கூவி கூவி இந்த லொட்டர் டிக்கெட் எடுக்கிறவங்க ஹராசை செய்யற, இப்படி பகிரங்கமான ஹராசில் இருக்கிறாரு. மக்களுடைய சொத்து வீணாகிற அமைப்பு இவருக்கிட்ட கொடுத்தா ஒழுங்க செய்ய மாட்டாரு. அப்படி உங்களுக்கு சந்தேகம் கிடைக்கா, நிர்வாகம் அவர்கள் கையில கொடுக்கிறது ஆகாது. உலமாக்கத்தில் அவர்கிட்ட கொடுக்கவே கூடாது. நாலாவது நிபந்தனை அதுதான். கேட்டுக்குரிய சகோதரர்களை நண்பராரே, அஞ்சாவது நிபந்தனை அதுதான். அதுக்கு அடுத்த விஷயம் சொல்றேன், அதிகமானவன் யாரும் கோவிக்கவானம், கோவித்தாலும் பிரச்சனை இல்ல. கண்ணியத்துக்குரியவாளே, எனக்கு செய்யாமத்துல சொருக்கம் கிடைக்கணும் என்ற ஒரு நீயத்துல நான் சொல்றேன், பகிரங்கமான ஹராத்தில் இருக்கிற மனிதனுக்கு நிர்வாகம் செய்ய முடியாது. உதாரணம் யாரும் கோவிக்கவானம், நான் அடிக்கடி சொல்லிட்டு மீட்டி மீட்டி சொல்றேன், இதான் கோவிக்கவானம். எந்த அளவுக்கு பகிரங்கமான ஹராம் என்றா, நான் இது ஹதீஸ் என்பதாக சொல்ல வளரல. இமாம் அல்லாமா ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துல்லுல் முக்தார் என்ற கிதாப்ல 385வது பக்கம் ஆதாரத்தோட சொல்றேன், 385வது பக்கத்துல இந்த விடயத்தை கொண்டு வராங்க. இது ஹதீசுடைய கருத்து, ஆலிமுடைய கருத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, பகிரங்கமான ஹராம் என்று செல்லக்கூடிய நேரம் பாடிய வலிக்கிறதா இருந்தாலும் அவர் நிர்வாகத்துக்கு உழைக்க முடியாது. வெளிப்படையான இவரு கூட நிர்வாகத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்பதாக அல்லாம சாமிக்கிறதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நான் ஏன் இதை செல்ல வாரன் என்றா யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பாரு. குர்ஆன் எங்களுக்கு ஆதாரம் கண்ணியத்துக்குரிய ஆளே. யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாத்த ஜெயில தூக்கி போட்டாங்க ஒரு பெண்ணுடைய பித்னாக்காக. வேண்டிய எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும், நான் மீட்டி செல்லல, நீரகாலமும் இடம் கொடுக்கறல, லேட்டாகினாலும் கொஞ்சம் இருங்க. இன்றைய குத்துவால கொஞ்சம் லேட்டாகினாலும் இருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. தூக்கி ஜெயில போட்டாங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, 12 வருஷம் ஜெயில. எத்தனை வருஷம்? 12 இயர்ஸ், 12 வருஷம் ஜெயில. என்னத்துக்காக வேண்டி? செய்யாத ஒரு குத்தம், பெண்ணுடைய ஒரு பித்னால மாட்டி உள்ளுக்கு வைக்கா. அரசனுக்கு அந்த கனவுடைய விளக்கம் செல்ற நபர் இவர் என்பதாக தெரிய வருவது. அரசர் போயிட்டு வெளியில கூப்பிடுறாங்க, யூசுப் நீங்க வெளியில வாங்க. அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாலேஜ், அல்லாஹ் கொடுத்த நாலேஜ பாருங்க, புத்திய பாருங்க. சொல்றாங்க, நான் வெளியில வர மாட்டேன், 12 வருஷம் ஜெயில, நாங்க நீங்க 12 வருஷம் நீங்க வெளியே வாங்கண்டா, பாஞ்சு கொண்டு வெளியே வருவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல, நான் வெளியில வர மாட்டேன். ஏன்? சின்னாங்க பகிரங்கமான ஒரு பாவத்தை என் மீது சமத்திதான் உள்ளுக்கு அனுப்பினீங்க. நான் ஊர்ல இருந்து, நான் ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் மக்கள் பேசுவாங்க, இவர் பொம்பளையுடைய விஷயத்துல மாட்டி உள்ளுக்கு போனவர் தானே. பகிரங்கமான ஒரு ஹராமுடைய பழி உள்ளத்திலேயே சின்னாங்க அந்த பெண்மணிகளுக்கு உண்மையை ஒத்துக்கொள்ள சொல்லுங்க, என்ற மேல குற்றம் இல்லை என்பதாக சொல்ல சொல்லுங்க. அதுக்கு பின்னால நான் வெளியில வாரேன். கண்ணியத்துக்குரிய பெண்மணிகள் வாராங்க, வந்து செல்றாங்க, யூசுப் ஒரு குற்றமும் செய்யல, நாங்க தான் குற்றம் செஞ்சோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வாராங்க, அமைச்சருடைய பதவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கறாங்க. அந்த பதவியை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாமத்துக்கு பின்னால்தான் பதவிக்கு வாரம். நான் என்ன சொல்ல வாரன்னு உங்களுக்கு விளங்கிக்கும். பகிரங்கமான ஹராத்துல ஒரு மனிதன் நீந்தாலும் தன்னை சுத்தமாக்கினத்துக்கு பின்னால்தான் நிர்வாகத்துள்ளுக்கு வாரத்துக்கு தயார். நிர்வாகத்துள்ளுக்கு வாரத்துக்கு தகுதி அந்த மனிதன் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஏழாவது விடயம் கண்ணியத்துக்குரியவர்களே, பதவி ஆசைக்காக வேண்டி வாரத்தராய்ந்து அவரை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யவான. இத்தனை வருடங்கள் ஊர்ல இயக்கிறீங்க, ஒவ்வொரு மனிதர்களை பத்தி, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமாயிக்கும். பேசக்கூடிய இணைய விட உங்களுக்கு நல்லா தெரியுமாயிக்கும். பதவி ஆசைக்காக வேண்டி யார் வாரான? எனக்கு நல்ல பெயர் கிடைக்கணும், நான் டெஸ்ட் போர்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி வெளியில பீச்சி கொள்ளணும். இதுக்காக வேண்டி யார் உள்ளுக்கு வாராங்க? இந்த பதவி ஆசைக்காக வேண்டி வாரவங்களை நிர்வாகத்துக்கு தெரிவு செய்ய வானம் என்று அவளை மாட்ட சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஏழு விஷயங்கள் அந்த மனிதன் கிட்ட பாருங்க. இந்த ஏழு விஷயங்களும் வேணா நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யும். இப்ப ஒரு நிர்வாகத்தை நாங்க தெரிவு செஞ்சுட்டோம். இந்த நிர்வாகத்துடைய கடமைகள் என்ன? இரண்டாவது தலை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நிர்வாகம் என்ற ரீதியில நாங்க பள்ளிகளுக்கு வந்துட்டோம். வந்திருக்கிறது வந்து எங்களுடைய வீட்டுடைய பரிபாலனம் அல்ல, வீட்டுடைய பரிபாலனம் அல்ல, கண்ணியத்துக்குரியவங்கள வேற ரோட்ல போறவான விஷயங்களுடைய பரிபாலனம் அல்ல. வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய ஒரு மஸ்ஜித், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடத்துடைய பரிபாலனம், அல்லாஹ் விரும்பக்கூடிய மஸ்ஜிதுடைய பரிபாலனத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய கடமைகள் சினோரு லிஸ்டோ நீ. அதுல முதலாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஏழைகளை ஊர்ல தேடி ஜகாத் கொடுக்கறவங்க யாரு, எடுக்கிறவங்க யாரு, கொடுக்கறதுக்கு யார் யார் தகுதி ஆகிக்கிறாங்க, எடுக்கிறதுக்கு யார் யார் தகுதி ஆகிக்கிறாங்க. இந்த விடயங்கள் ஏழைகளுடைய விடயத்துல கவனம் செலுத்துறதாக முக்கியம். 1999 UN டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் தெளிவாகவே செல்லுது, உலகத்துல உலகத்துல வாழக்கூடிய மக்கள்ல மோஸ்ட் பீப்பிள், உலகத்துல வாழக்கூடிய ஆக பெரும் பணக்காரர்கள் 225 பேர் முன்னுக்கு வந்து தங்களுடைய சொத்துல 104 வீதம் ஜகாத் கொடுத்தா முழு உலகத்துக்குரிய வறுமையும் இல்லாமாகிடும் என்பதாக சொல்றாங்க. இது இப்ப செல்ல கண்ணியத்துக்குரியவங்களே, 1999 UN டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் செல்லுது. அதனால நிர்வாகத்துல வாரவங்களுக்கு முதலாவது வேலை ஊர்ல வறுமை இல்லாமாக்குமோ. ஒரு மனிதன் வட்டி எடுக்கிறானா, பின்னுக்கு காரணத்தை எடுத்து பார்த்தா வறுமையாதான் நீ உள்ளத்துல கையை வச்சு யோசிக்கும். ஒரு மனிதன் வட்டிக்கு போறானா, அடகு வைக்க போறானா, வட்டிக்கு தள்ளி எடுக்கிறானா, கண்ணியத்துக்குரியவங்களே முதலாவது காரணம் வறுமையாதான் நீ அளவெடுக்கிறானா, தோண்டி பாருங்க வறுமையானா நீ, கண்ணியத்துக்குரிய ஏமாத்துறானா, கொழு போடுறானா, காரணம் வறுமையானா நீக்கும் கண்ணியத்துக்குரியவளே. இதான் ஷரியத் முதலாவது செல்லுது. நிர்வாகத்துக்குள்ள வந்தா ஏழைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. கண்ணியத்துக்குறவங்க அதுக்கு ஜகாத்தான் அடிப்படைன்னுதான் நான் சொல்ல வரல. நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உதாரணம், நிர்வாகத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு, வந்து எப்படி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு, மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா, மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா. உதாரணம், 1000 குடும்பம் இருக்கா, ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் வந்துடும். சுபகாரம்தான், 10 மாசத்துக்கு 10 லட்சம். 10 லட்சத்துல ஊர்ல எத்தனை பேர்களுக்கு உதவி செய்யலும் கண்ணியத்துக்குரியவங்களே? ஒரு குடும்பத்துக்கு மாசம் 100 ரூபா பெரிய சரியா? ஒரு குடும்பத்துக்கு மாசம் 100 ரூபா, 1000 குடும்பங்கள் சேர்ந்தா சுபகாரம்தான், எத்தனை லட்சங்கள் ஒரு வருஷத்துக்கு வாக்கியலும். இதை கொண்டு எத்தனை மதரசாக்களுக்கு உதவி செய்யலும், ஊர்ல எத்தனை மதரசாக்களை கொண்டு வரையிலும், எத்தனையோ ஆளுங்கள் எங்களை மகல்லாக்கள் ஓதுறாங்க, அவங்களுடைய மதரசா விஷயங்களுக்கு உதவி செய்யலும், விதவைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய விடயங்களை பார்க்கலும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, நிர்வாகத்துக்கு ஆரம்பம் முதலாவதாக புத்தியில் எடுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏழைகளுடைய விஷயத்துல முதலாவது கவனம் செலுத்தும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இரண்டாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய அவளே, இஸ்லாமிய கல்வி இரண்டாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆக முக்கியமான ஒரு விடயம் தான் இஸ்லாமிய கல்விகள் ஊர்ல வளர்க்கப்படணும். மதரசாக்கள் அதே போல ஆலிங்க சொற்பொழிவுகள், மாசத்துக்கு மாசம் ஆலிம வச்சு பயான் செய்யுங்க. எத்தனை பேருக்கு முதுவுடைய பரலுகள் தெரியும், எத்தனை பேருக்கு ஒச்சா சத்தையா தெரியும், கண்ணியத்துக்குறைகளை இவட உங்க வாப்ப கிட்ட கேளுங்க. அந்த காலத்துல முன்னு கையால கையால கொச்சுக்க ஆரம்பிச்சாங்க, கையால உடம்பு கழுவினாங்க. இப்ப மாசால மிக்சின்னு வந்துட்டு, இப்ப வாஷிங் மிஷின் வந்துட்டு கையால கழுவ வேண்டிய தேவையில்லை, கழுவி காய போட்டே வெளியில வரும். கண்ணியத்துக்குறவங்களை வீட்டுல இருக்கக்கூடிய சாமான்ல முன்னேற்றம், ஈமான்ல என்ன முன்னேற்றம் வந்தீங்க? அத்தகையா தெரியாம இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னால கண்ணியத்துக்குறவரை இன்னக்க அந்தல் கபூர் ரஹீம் மற்றும் அத்தகையா தெரியுமா? இப்ப கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, வீட்டுல இருக்கக்கூடிய சாமான முன்னேற்றம் அடே, ஈமான்ல என்னடா முன்னேற்றம்? அல்ஹம்து தர்தீலா ஓத தெரியுமா? அத்தஹியா பாடமா? கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய கல்வி வளர்க்கப்படணும். திருமணிய பேர் புகழுக்காக நீ நிர்வாகம் செய்யல. இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய கல்வி வளர்க்கப்படணும். மூணாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, நான் ஆரம்பத்துல சொன்னது போல இஸ்லாமிய கலாச்சாரங்கள், சொற்பொழிவுகள், பயான்கள், பெண்கள் இந்த மாதிரி சொற்பொழிவுகள் கேட்கிறது ஆக குறைவு, ஆக குறைவு. அந்த பெண்களை பள்ளிக்கு கூப்பிட்டு மாசத்துக்கு ஒருக்கா கிழமை கொடுக்கா ஒரு ஆளுமை வச்சு ஒரு பயானம் செய்யறது, இப்படி விளக்கங்களை கொடுக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நினைச்சாலே நிர்வாகத்துல இருக்கக்கூடியவளுடைய பொறுப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நினைச்சாலே அதுக்கு பின்னால ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு தான். நிர்வாகத்தில் இருக்கிற யாரும் கோவிக்க வானம், நிர்வாகத்துல யாரு தெரிவாக போட்டீங்களோ அவங்களோட என்னையோட கோவிக்க வானம். ஆளுங்கள் முஅஸ்ஸின்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறதாக முக்கியம். கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் என்றா யார்? கண்ணியத்துக்குரியவர்களே, மௌலவிமார் என்று சொல்றோம், இது யார்? நாங்க யோசிக்கிறோம் வெறுமனே மௌலவிமார் என்று சொல்லி சொன்னா மதரசால ஓதிட்டு வந்துட்டாங்க இவங்களுக்கு மௌலவி இல்ல இல்ல. ஆளுங்களுடைய விஷயத்தை பத்தி என்ன தெரியும் எங்களுக்கு? கியாமத்துடைய நாள் பாவம் செஞ்ச ஒரு ஆலிம், பாவம் செஞ்ச ஒரு ஆலிம், நன்மை செஞ்சதை சொல்ல வரல, பாவம் முழுக்க முழுக்க பாவம் செஞ்ச ஒரு மௌலவி அல்லாஹ் கியாமத்துடைய நாள் கூப்பிடுவான். கூப்பிட்டு அவருடைய பாவம் எல்லாத்தையும் முன்னுக்கு வைப்பானா, நீ என்ன பாவம் செஞ்சிக்கிறாய், என்ன பாவம் செஞ்சிக்கிறாய், என்ன பாவம் செஞ்சிக்கிறாய், எல்லா பாவத்தையும் முன்னுக்கு சுட்டி காட்டி செல்லுவானா. யாரு தண்டிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனோ அவனோ அவனே கியாமத்துல மன்னிக்கிறான். கண்ணியத்துக்குரியவன் கூப்பிட்டு செல்வானா, நீ இன்ன இன்ன பாவங்கள் செஞ்சிருக்கிறாய், நான் உலகத்துல உனக்கு ஆலிம் என்ற அந்தஸ்தை தந்தது கியாமத்துல உனைய தண்டிக்கிறதுக்கு அல்ல, மன்னிக்கிறதுக்கு நீ சொர்க்கம் போ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, மௌலவிமார் உலமாக்கள் என்றா இதுதான். நிர்வாகத்துக்கு வந்துட்டா நாங்க கேட்கிறோம் என்ன அதர பள்ளி எல்லாம் அப்படியே தூசியாயிக்கு, 7 வருஷம் மதரசால ஓதுறது பள்ளிய கூட்டுறதுக்கா, 7 வருஷம் 13 வருஷம் மதரசால ஓதுறது ஃபேன் போடுறதுக்கா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தெளிவு பெறுங்க, புத்தி எடுங்க. உலமாக்கள் என்றா கண்ணியத்துக்கு பாக்கியம், உட பள்ளியில இருக்கிறது பாக்கியம், உட வீட்டுல இருக்கிறது பாக்கியம், அவங்க உங்களோட சேவர் அல்ல, உங்களோட வெயிட்டர் அல்ல, என்ன தூசியாக்கி இதெல்லாம் ஒட்டரை அடிக்கிற இல்லையா, இதெல்லாம் அவருடைய வேலை இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, நிர்வாகத்துல வேறதான் பள்ளியை கிளீன் பண்றேன், அவருடைய வேற 5 நேரம் தொழுவிக்கிறது தான். எனவே ஆளுங்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க, ஆளுங்களுக்கு மதிப்பு கொடுங்க, ஆளுங்களோட கண்ணியமா பேசுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அதே போல பள்ளியில அதான் செல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க, முஅஸ்ஸின்கள் இருப்பாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, முஅத்தின்களை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? நபியும் ஒரு மஜ்மாலை வச்சு சொல்லிக் கொண்டு போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீக்கிறாங்க, சொல்லிக் கொண்டு போறாங்க, முஅத்தின் என்றா யாரு தெரியுமா? பெரிய பெரிய அங்கத்துக்களிக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு பாஞ்சு கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்க செல்றத பார்த்தா ஒரு காலம் உண்டு வரும், முஅத்தின் ஆகுறதுக்கு எல்லாம் வாழ தூக்குவானோல் போல யார் ரசூலல்லாஹ். நபி அவங்க சிரிச்சு கொண்டு செல்லாம, உமர் என்ன பேசுறீங்க அப்பா, ஒரு காலம் ஒன்று வரும், பள்ளியில வாங்கி செல்ற மொய்தீன கணக்கும் எடுக்க மாட்டானோ, அதுதான் இந்த காலம். கண்ணியத்துக்குரியவங்க, முஅத்தினுடைய விஷயம் கவனம் செலுத்துறோமா? ஆலிம்களே கவனம் இல்ல, முஅத்தின்களை எங்க கணக்கு எடுக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய புத்தி எடுங்க, இதுக்கு புறவு சரி திருந்துவோம், திருத்துவோம், சமூகத்தை கட்டி எழுப்புவோம் கண்ணியத்துக்குரியவங்களே. அதனால நாலாவது விஷயம், நிர்வாகத்துக்கு வந்தவளுடைய கடமை கண்ணியத்துக்குரிய ஆலி முலமாக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. மூணு நேரம் சாப்பாடு கொடுத்து கைவுக்கு சம்பளம் கொடுத்தா கடமைகள் நிறைவேறாது, அவங்களும் உங்களே போல மனிதர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், அவங்களுடைய ஹக்குகளை பேணுங்க, கடமைகளை கேளுங்க, சுகம் விசாரிங்க, குடும்பத்தோட கண்ணியத்துக்குரியவர்களை கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அதுக்கு அடுத்த தலைப்பு தான் பொதுமக்களாகிய எங்களோட நிர்வாகத்துக்கு என்ன பங்களிப்பு கொடுக்கணும். இன்ஷால்லாஹ் இந்த குத்துபா முடிஞ்சதுக்கு பின்னால நிர்வாகத்துடைய தெரிவிக்கு, முதலாவது கண்ணியத்துக்குரியவர்களை பொதுமக்களாகிய எல்லாரும் அந்த நிர்வாக தெருவில் கட்டாயம் கலந்து கொள்ளும், கட்டாயம் கலந்து கொள்ளுங்க, அணிவாரை கட்டாயம் கலந்து கொள்ளும், வஜபையாக கலந்து கொள்ளும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இதுல உங்களோட முதலாவது பங்களிப்பு என்ன தெரியுமா? முதலாவது பங்களிப்பு உங்களுக்கும் சொருக்கம் போறது லேசு இந்த நிர்வாக தெருவில். முதலாவது பங்களிப்பு பொய் சாட்சி செல்லாம உண்மையான சாட்சி செல்லுங்க நிர்வாகத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்தானி வஜ்தனிபு கௌல ஸூர். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், ஷிர்க் வைக்கிறத பத்தி அல்லாஹ் சொல்றான், ஷிர்க்குடைய விஷயங்கள்ல தவிர்ந்துக்கோங்க. உதாரணத்துக்கு கண்ணியத்துக்குரிய அசாம சலா ஆத ஜகா ரெண்டும் சேர்ந்து வருங்க, தொழுகை நிலைநாட்டுக்கு ஜகாத் கொடுங்க, தொழுறது எவ்வளவு முக்கியமோ ஜகாத் கொடுக்கறது அதே போல முக்கியம். அதே போல அல்லாஹ் சொல்றான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்தான், நிலை வணக்கம் எப்படி தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமோ அதே போல வஜ்தனிபு கௌல ஸூர், பொய்யான சாட்சி செல்றதும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நபியோ சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, பொய் சாட்சி செல்றதை விட்டுடுங்க, பொய் சாட்சி செல்றதை விட்டுடுங்க, பொய் சாட்சி செல்றதை விட்டுடுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியோ மீட்டி மீட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க, நாங்க யோசிச்சோம் நபியோ இதை நிப்பாட்டினா நல்லமே, அந்த அளவுக்கு மீட்டி சொல்றாங்க பொய் சாட்சியுடைய விடயம். கண்ணியத்துக்குரிய அவளே, எங்கட ஆழ்த்தம் உள்ளுங்க போறார் போன, எங்கட விஷயங்களை சாதிச்சு கொள்ளேலும், எங்கட விஷயங்களுக்கு கேம் ஒன்று அமைக்கலும். கண்ணியத்துக்குள்ள இப்படி உங்களுடைய சுயல் ஆபத்துக்காக ஒரு நிர்வாகம் தெரிவித்து செய்யவான, நான் சின்ன ஸ்கில் சீக்கான்னு பாருங்க, அவர் தகமையானவரா தகுதியானவரா, எல்லா விடயங்களையும் பார்த்து சரியான சாட்சி செல்லுங்க. முதலாவது பங்களிப்பு பொதுமக்களாகி உங்களோடு கதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாலாவது விஷயம் தான் கண்ணியத்துக்குரியவங்களே, யார் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யறாங்களோ, யார் சரியா செய்யறாங்களோ, அல்லாஹ் உலகத்துல மாத்திரமல்ல கியாமத்துடைய நாளிலேயும் கண்ணியங்களை கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, ஒரு மனிதன் சரியான முறையில நிர்வாகம் செஞ்சிட்டாரா, ஒரு மனிதன் சரியான முறையில தன்னுடைய பள்ளியுடைய நிர்வாகத்தை கொண்டு போய்கிட்டாரா, அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியங்களை பாருங்க. நாங்க மரணிச்சதுக்கு பின்னால கூட எங்களுடைய கபர்களுக்கு வெளிச்சம் வரணுமா, நன்மைகள் வந்து சேரணுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இல்லாஹி பில்லாஹி அல்லாஹுக்காகவே நீ நிர்வாகம் நிற்கும். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் பாருங்க, கஅபத்துல்லாஹ் கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் தான். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க கண்ணியத்துக்குரியவர்களை கஅபத்துல்லாஹ்க்கு, எவ்வளவு நன்மைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போயிட்டு சேரும் கொஞ்சம் யோசிங்க. ஏ கெட்டினதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான், எவ்வளவு நன்மைகள் போயிட்டு சேரும். ஆனா துஆவை கொஞ்சம் பாருங்க, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுல சொல்றான், ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லா, நான் ஏதோ செஞ்சிட்டதான், யா அல்லா நான் செஞ்ச செயல் உனக்கிட்ட கபூல் செய்யறதுக்கு தகுதியே இல்லையா அல்லா, யா அல்லா தகுதியா அங்கா கபூல் செஞ்சுக்கோ யா அல்லா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நிர்வாகத்துல இருந்துட்டு செல்றோம், நாங்க செஞ்சு காட்டினோமா, யாரு செஞ்சிருக்கி? கண்ணியத்துக்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை பாருங்க, கண்ணியத்துக்குரியல ரப்பனா தக்கபல் மின்னா, யா அல்லா தகுதியா இதா கபூல் செஞ்சுக்கோ யா அல்லா. கஅபத்துல்லாஹ் கெட்டினதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தை பாருங்க. உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செஞ்சவங்க.
எவ்வளோ?
ஒரு ஏரியால இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல்ல, ஒரு ஏரியாவல்ல, முழு உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செஞ்சவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஆட்சி காலம் 25 வருஷம் அல்ல, 2.5 வருஷம் ஆட்சி காலம். 2.5 வருஷம் ஆட்சி காலம் உலமாக்கள் கிட்டாபில் எழுதுறாங்க. ஜக்காத் கொடுக்கிறவங்க கூட்டிக்கிறாங்க. ஜக்காத்துடைய பொருளை தலையில வச்சுக்கொண்டு தேடுவாங்களாம். ஜக்காத் எடுக்கிறதுக்கு யார் சரிங்களா வாங்கலே? ஒத்தரும் இல்ல ஜக்காத் எடுக்க. 2.5 வருஷம் ஆட்சியில கண்ணியத்துக்குரியவங்களே, ஓனாயும் ஆடும் ஒன்றாக தண்ணி குடிச்ச கிலாபத், ஓனாயும் ஆடும் ஒன்றாக தண்ணி குடிச்ச கிலாபத் உமைமுன் அப்துல் அசீஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்ல நண்பராலே, சராத்துடைய ஹால்ல இருக்கிறாங்க. 9 புள்ளேல் அவளுடைய முழு சொத்து என்ன தெரியுமா? முழு சொத்து என்ன தெரியுமா? கோடிக்கணக்கல்ல கண்ணியத்துக்குரியவங்களே, முழு சொத்துடைய பெருமதி 18 பொற்காசுகள். இது யார்? மூணில் ரெண்டு ஆட்சி செஞ்சவங்க. 2.5 வருஷம் தான் ஆட்சி, 18 பொற்காசுகள் தான் முழு சொத்தும் அவர்கள். சித்த வந்து கேட்கிறாங்க, வலீத் மஸ்லமா சகோதரர்கள் வந்து கேட்கிறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சவுத்தா போ போறீங்க, 9 புள்ளைகள் இருக்கிறாங்க, என்னப்பா செய்ய போறீங்க? சின்ன வார்த்தையை பாருங்க கண்ணியத்துக்குரிய அவளே, நான் 9 புள்ளைகள் பெற்றுட்டேன் தான். சின்ன வார்த்தையை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வஹுவ யதவல்லஸ் ஸாலிஹீன், வஹுவ யதவல்லஸ் ஸாலிஹீன். என்னுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளைகளா ஈதா, அவங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பவரோ. ஒன்றும் செல்லல்ல, சாலிஹான பிள்ளைகள் அல்லாஹ் பொறுப்பு, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரியவங்களை கிதாபில் எழுதுறாங்க, கிதாபில் எழுதுறாங்க, பிற்காலத்துல 9 புள்ளையிலே சரியா நிர்வாகம் செஞ்சவங்களுக்கு 9 புள்ளையிலேயும் அல்லாஹ் பெரிய பெரிய கவர்னராக எல்லாம் மாத்தி கொடுத்துட்டாங்க. சுபஹானல்லாஹ், பெரிய பெரிய இஸ்லாமிய கலீஃபாக்களாக மாத்திட்டாங்க. கண்ணியத்துக்குரிய அதே பெருமைக்காக வேண்டி, அதே போல ஊருடைய எங்களுடைய கற்றுக்காக வேண்டி, நாங்க கிறிஸ்தியன் சொல்லிக் கொள்ளணும், இதுக்காக வேண்டி யார் யாரு நிர்வாகம் செஞ்சாங்களோ, உதாரணம் வலீத் மஸ்லமா, அதே சொந்தக்காரங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவங்களுடைய ஆட்சியை பத்தியும் தெளிவாக செல்லப்படுவது. அவங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜாமியா மஸ்ஜிதுக்கு முன்னால அல்லாஹ் பிச்சை எடுக்க வச்சான் என்பதாக எழுதுறான். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய பிள்ளைய சொல்லுவாங்களா, இந்த ஜாமியா மசித கெட்டினது என்னுடைய அப்பா, ஆனாலும் பிச்சை போடுங்க கண்ணியத்துக்குரியவங்க. செஞ்சா கவர்னராக மாறியலும் உள்ள குட்டிகள் மறக்க செய்வார். அதே நிலையான முறையில நிர்வாகம் நீடித்தா பிச்சை எடுத்தாலும் ஆச்சரியப்பட இல்லை. விளாட்டு விஷயம் அல்ல நிர்வாகம், ஊர் பெருமைக்கோ ஊட்டு பெருமைக்கு வார விடயம் அல்ல. நான் நீட்டி வீட்டி அதான் செல்றேன், கை வைக்க போற அல்லாட மாளிகையில கை வைக்க போறது அமானுதமான சொத்துக்கள். யோசிச்சிறங்குவோம் கண்ணியத்துக்குரியவங்களே. உமர் இப்னு அப்துல் அசீஸ கொண்டு வந்து அடக்குறாங்க, கபர்ல அடக்குறாங்க. அப்படி வானத்துல இருந்து அப்படியே வெள்ளி தாளொன்று பறந்து வந்து கபர்ல விழுது. அதை எடுத்து வாசி பார்த்தா எழுதப்பட்டே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது லி உமர் இப்னு அசீஸ் மினல்லாஹி அஸ்ஸ வஜல். இது அல்லாஹ்வுட புறத்திலிருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு வந்த கடிதம். என்னதென்றா, நரகத்தில இருந்து விடுதலை சீட்டெல்லாம் கொடுத்துட்டார். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நல்ல மக்கள், நல்ல நிர்வாகம் செய்யறவங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நிர்வாகம் செய்யறவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் கபருக்கு போறதுக்கு முன்னால பொறுத்து கொள்வார். எப்பாதே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, தலைக்கீழ மாறிட்டோ அல்லாஹ் பாதுகாக்கணும், பிச்செடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே, நானும் முடியுமான அளவுக்கு மிம்பர்ல 4 தலையங்கத்தையும் விளங்கப்படுத்திட்டேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நிர்வாகத்துடைய தெரிவு கட்டாயம். ஜும்மால எத்தனை பேர் இருக்கிறீங்களோ எல்லாரும் நிர்வாகத்துடைய தெரிவுல கலந்து கொள்ளுங்க, எல்லாரும் நிர்வாகத்துடைய தெரிவுல கலந்து கொள்ளுங்க. யாரு பொருத்தம், யாரு செய்வா இன்ஷா அல்லாஹ்வுடைய மாளிகை, யாரு பொறுப்பா செய்வா இன்ஷா அல்லாஹ், நீங்களும் ஒரு முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வாங்க. கண்ணியத்துக்குள்ள இந்த நிர்வாகத்தை கொண்டுதான் உங்களோட வீட்டுல பலகத் கிடைக்கணுமா, ஊர்ல பலகத் கிடைக்கணுமா, மகள்ல சீராகணுமா, கண்ணியத்துக்குள்ள நிர்வாகத்தை கொண்டுதான் எல்லாமே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே, வெறுமனே எனக்கும் பேசுறது லேசி, உங்களுக்கும் கேட்கறது லேசி, வாழ்க்கையில கொண்டு வர்றது லேசான விஷயம் அல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. நாங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, நாங்கள் தாய் தள்ளியுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எத்தனையோ தாய் தள்ளிங்க கபராணிகள் அழைக்கிறாங்க அல்லாஹ், அவளுடைய கபர்களை விசாலமாக்கிடுவாயாக, சொற்பத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக, நரகத்துடைய படுகொலியாக்காதிருப்பாயாக, இறுதி முடிவு நடந்ததாக்கிடுவாயாக. யா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. الحمد لله رب العالمين.